ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் வான் அலைகளிலே நாம் அடுத்து உங்களுக்காக வழங்கியிருப்பது சிறப்பு நேர்காணல் ஒன்று. சிட்னியிலே திருக்குறள் மகாநாடு என்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்வு வருகின்ற ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மற்றும் 27ஆம் தேதி ஆகிய நாட்களிலே சிறப்பிப்பதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இலங்கை, இந்தியா உள்ளிட்ட எம்முடைய தமிழகங்களிலிருந்து தமிழ் அறிஞர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற ஒரு பெருவிழாவாக இந்த திருக்குறள் மாநாடு விளங்க இருக்கின்றது. இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்க இருக்கின்ற தமிழகத்திலிருந்து வருகை தர இருக்கின்ற திரு தமிழருவி சிவகுமாரன் அவர்களை நாம் இப்பொழுது சந்திக்கின்றோம். வணக்கம் ஐயா.
வணக்கம் ஐயா, இங்கிருந்து நான் தமிழருவி சிவகுமாரன் பேசுகிறேன்.
வணக்கம் தமிழருவி சிவகுமாரன் அவர்களே, உண்மையிலேயே உங்களுடைய குரலை வானலையிலே கேட்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம்.
நன்றி.
அதாவது ஈழத்திலே நாங்கள் இருந்த காலகட்டங்களிலே ஈழத்தின் பல மேடைகளிலே உங்களுடைய இலக்கியம் மற்றும் பக்தி சார்ந்த சொற்பொழிவுகளை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம். அதாவது உங்களை போன்ற அறிஞர்கள் நடமாடும் கலைக்களஞ்சியங்களாக எமது தமிழ் மக்களுக்கு அவர்களுடைய அறிவு கண்ணை திறப்பதற்கும் பக்தி நெறியிலே தொடர்ந்தும் அவர்கள் இருப்பதற்கும் உங்களை போன்ற அறிஞர்களுடைய செயற்பாடுகள் பெருந்துணையாக விளங்கி வருகின்றன ஐயா. அந்த வகையிலே
நன்றி ஐயா.
உங்களை நாங்கள் இந்த வேளையிலே வாழ்த்துவதோடு தமிழ் அறிவி சிவகுமாரன், இந்த தமிழ் அறிவி சிவகுமாரன் என்ற அறிஞரை பற்றி ஈழத்திலிருந்து வந்தவர்கள் பலருக்கு தெரியும். ஆனால் பரவலாக இப்பொழுது ஆஸ்திரேலிய சமூகத்தில் இருக்கின்ற எமது மக்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு பாரிய கடப்பாடு இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களை பற்றி, அதாவது ஈழத்திலே நீங்கள் எங்கே பிறந்தீர்கள், உங்களுடைய கல்வி பின்னணி, அதை பற்றி முதலில் சொல்லுங்களேன்.
வணக்கம். நல்லது. நான் தமிழறிவி சிவகுமாரன். என்னுடைய சொந்த இடம் இலங்கையிலே யாழ்ப்பாணம் காரிநகர். காரிநகரிலே நான் பிறந்தேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, அதன் முன்னாலேயே சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியிலே என்னுடைய ஆரம்ப கல்வியை தொடர்ந்து பின்னாலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே நீண்ட நாள் அங்கே கற்று அங்கே ஆசிரியராக கற்பித்து அங்கே மாணவ முதல்வனாக இருந்து சகல விளையாட்டுத் துறைகளிலேயும் ஈடுபட்டு அந்த காலத்திலே கல்லூரியினுடைய விளையாட்டுத் துறையில் ஒரு சாதனை செய்யக்கூடிய அளவிற்கு காற்பந்திலே, துடுப்பாட்டத்திலே, கூடைப்பந்திலே, ஹாக்கியிலே, உயரம்பாய்தலிலே, இப்படி பல விளையாட்டுகளிலே தடம் பதித்து ஒரு ஆரம்பத்திலே ஒரு சிறந்த விளையாட்டு வீரனாக என்னை இனங்காட்டி கொண்டிருந்தாலும் கூட உள்ளத்திலே இருந்த என்னுடைய தமிழ் பற்று, யாழ்ப்பாணத்திலே இருந்த மணி ஐயர் அவர்களுடைய அந்த பிரசங்கங்களை எல்லாம் சிறிய வயதிலே இருந்து பொன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்திலே என்னுடைய தந்தையார் சுழிபுரத்திலே தபால் அதிபராக இருந்த காலத்திலே அந்த பொன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்திலே மணியையர் செய்கிற அந்த பிரசங்கங்களை கேட்டு எனக்கு தமிழிலே மிகுந்த பற்று. அது மட்டுமில்லாமல் என்னுடைய தந்தையாரின் தாயார் ஆச்சி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு தமிழ் மூதாட்டி என்று சொல்ல வேண்டும், வாயை திறந்தாலே பழமொழியா கொட்டும், அப்படிப்பட்ட அந்த பின்னணியிலே வந்த எனக்கு தமிழ் இயல்பாக ஒரு நாட்டம் இருந்தது. அது பின்னாலே எங்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி எங்களுக்கு தந்த களம். அது மட்டுமில்லை, நாங்களாக எங்களை காரிநகர்லே கோவளம் அபிவிருத்தி சங்கம் இளைஞர் மன்றம் அமைத்து அதிலே நிகழ்ச்சிகளை, இலக்கிய நிகழ்ச்சிகள், சமய நிகழ்ச்சிகளை அமைத்துக் கொண்டு அதனூடாக வளர்ந்து பின்னாலே கம்பன் கழகத்திலே இணைந்து கொண்டு கம்பன் கழகம் கொடுத்த அந்த களத்தினாலே மிகப்பெரிய பட்டி மண்டபங்களை யாழ்ப்பாணத்திலே மட்டுமில்லை இலங்கையிலே இந்தியாவிலே எல்லாம் சென்று எங்களுடைய அந்த தமிழ் ஆற்றலை வெளிக்கொணரக்கூடிய ஒரு பின்புலம் இருந்ததுனாலே நாங்கள் இந்த துறையிலே வளர்ந்து பின்னாலே காரிநகர் கம்பன் கழகத்தை அமைத்துட்டு அதிலே அமைப்பாளராக நான் இருந்தேன். அகில இலங்கை கம்பன் கழகத்தோடு இணைந்து கொண்டு கம்பன் விழாக்களை நடத்தினோம். காரிநகர் கம்பன் விழாவை என்னுடைய தலைமையிலே மிகப்பெரிய அளவிலே 6-7 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நடத்தி இருக்கிறேன். அதன் பின்னாலே வவுனியாவிலே இப்பொழுது வவுனியா தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராகவும் பின்னால் செயலாளராகவும் இருந்து 10-12 ஆண்டுகளாக மிகப்பெரிய விழாக்களை நாளைக்கு இன்று இன்று கூட இன்றைக்கு வவுனியாவிலே நான் ஒரு மிகப்பெரிய கருத்தாடல் களம் நிகழ்ச்சியை நடத்திவிட்டு தான் நான் ஆஸ்திரேலியாவுக்கு நான் பிரயாணம் வரப்போகிறேன். அப்படியே எங்களோடு தமிழ் வாழ்க்கையோடு இணைந்தது. அது மட்டுமில்லாமல் அகில இலங்கை சேர்க்கலார் மன்றத்தினுடைய போஷகராக இருக்கிறேன், அகில இலங்கை கட்சியப் பல்கழகத்தினுடைய போஷகராக இருக்கிறேன், யாழ்ப்பாணத்தினுடைய திருநிறைய தமிழிசை சங்கத்தினுடைய ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக இருக்கிறேன், வவுனியாவில் இயங்கி வருகின்ற வலுவிழந்தோர் புனர்வாழ்வு மையம் ஓர்கன் என்பதனுடைய நம்பிக்கை நிதியத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறேன். இப்படி எங்களோட சமூக இலக்கிய பணிகளை நிறைய செய்து வருவதனாலே யாழ் எங்களுடைய தமிழ் தந்த வளர்ச்சி, சமயம் தந்த பலம், எங்களுடைய இலங்கை திருநாடு தந்த அந்த உரம், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி தந்த அந்த மன உணர்வு, என்னுடைய பெற்றோர்கள் கம்பன் கழகம் எங்களுடைய தமிழ்ச்சங்கம் தந்த அந்த பின்புலத்தினாலே இந்த தமிழ் பணிகளை செய்து இந்தியாவிலே உலக நாடுகள் பல நாடுகளுக்கு நான் சென்று தமிழ் சொற்பொழிவுகளை செய்திருக்கிறேன். இதுவரை ஒரு 56 விருது பெயர்கள் எனக்கு இந்த சொற்பொழிவு துறை, தமிழ் துறை, எழுத்துத்துறை, இலக்கிய சமயத்துறைகள் நான் கிடைத்திருக்கிறது என்பதை நான் அடக்கத்தோடு சொல்ல விரும்புகிறேன்.
மிகுந்த மகிழ்ச்சி ஐயா. ஆனால் உங்களுக்கு சிறப்பாக ஒட்டி கொண்டது தமிழ் அருவி என்ற பெயர் என்ற பட்டம். அந்த தமிழ் அருவி என்ற பட்டம் எப்பொழுது எப்படி உங்களுக்கு கிடைத்தது?
ஓம் நன்றி. 1991 யாழ்ப்பாணத்திலே கச்சேரியடியிலே இருக்கின்ற ஈச்சமோட்டை ஞான வைரவர் ஆலயம், அந்த ஞான வைரவர் எனக்கு இயல்பாகவே நான் முதல் சொற்பொழிவு செய்ய தொடங்கியதும் காரிநகரில் இருக்கிற எங்களுடைய உருத்து கோயிலான கோவளம் ஞான வைரவர் ஆலயத்திலேதான் அந்த வைரவர் வாலாயம் இருக்கிறது என்று சில பேர் சொல்லவும் நான் கேட்டிருக்கிறேன். ஈச்சமோட்டை கொக்கு யாழ்ப்பாணம் கச்சேரி ஈச்சமோட்டை ஞான வைரவர் ஆலயத்திலே 10 தினங்கள் நான் பெரிய புராணத்தை தொடர் சொற்பொழிவாக செய்து அந்த நிறைவு நிலையிலே அந்த பெரிய புராண பூர்த்தி அன்று அந்த ஈச்சமோட்டை ஞான வைரவர் ஆலயத்து பரிவான சபையினரும் அந்த ஊர் மக்களும் அது மட்டுமில்லை யாழ்ப்பாணத்தினுடைய கலை இலக்கிய அமைப்பினரும் சேர்ந்து இந்த தமிழருவி என்ற பட்டத்தை 1991 7 மாதம் 23 தேதி எனக்கு தந்தார்கள். அதுதான் என்னுடைய முதல் பட்டம்.
அத்தோடு அதாவது எங்களுடைய மக்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய மக்கள் என்று சொல்லும் பொழுது இளத்திலே இருக்கின்ற எம்முடைய மக்கள் எவ்வளவு அனர்த்தங்கள் வந்தாலும் தங்களுடைய ஆண்டவன் மீது கொண்ட அந்த பக்தியை கைவிடுவதில்லை. அதிலும் சிறப்பாக எத்தனையோ நெருக்கடி வாய்ந்த காலகட்டங்களிலும் இந்த சொற்பொழிவுகள், சமய சொற்பொழிவுகள் என்பவை எப்பொழுதும் ஒரு உயரிய இடத்திலே வைத்து அவற்றுக்கான கௌரவங்கள் வழங்கப்பட்டிருந்தன. நாங்கள் இருந்த காலம் தாண்டி, அதாவது நாங்கள் 90களிலே இடம்பெயர்ந்தவர்கள், அதற்கு பின்னான இன்றைய இலங்கையிலே எங்களுடைய மக்களுடைய இந்த பக்தி இலக்கியம் என்று சொல்லக்கூடிய சொற்பொழிவு இயக்கம் எப்படி அமைந்திருக்கிறது, அதை பற்றி
சொல்லுங்களேன். ஓம் நன்றி பிரபாகர். நீங்கள் கேட்ட ஒரு அருமையான அந்த முதல் கேள்வி அந்த பாரதி கேட்கிறது போலவே இருந்தது. முதல் கேள்வி கேட்டீங்கள், அந்த எங்களை இலங்கை மக்கள் எங்க போனாலும் அந்த கடவுளையும் மறக்கிறது இல்லை, மொழியையும் மறக்கிறது இல்லை என்று. அது உண்மையிலேயே பாரதி அப்படியே தமிழனுக்கு ஒரு இலக்கணம் சொல்கிறார், மிக அருமையான ஒரு இலக்கணம், தெய்வம் மறவார் செய்யும் கடன் பிழையார். இது பாரதி தமிழ் மக்களுக்கு சொன்ன ஒரு இலக்கணம். உலகத்தை எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மக்கள் தாங்கள் வணங்குகிற தெய்வத்தையும் ஒரு நாளும் மறக்க மாட்டார்கள், தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளையும் ஒற்று நாளும் கைவிட மாட்டார்கள் என்று பாரதி ஒரு உரிமையோட சிறப்போடு பேசுவான். அப்படியே நீங்கள் கேட்ட அந்த வார்த்தை பொருந்தியது இலங்கை தமிழ் மக்களுக்கு இன்னும் ஒருபடி மேல. நான் பல தடவை நினைக்கிறது பாரதி கண்ட பல்வேறு கனவுகள் எல்லாம் இந்தியாவில நனவாகியதோ இல்லையோ இலங்கை தமிழ் மக்களுக்கு அவன் கண்டது 100% பொருத்தம். நான் நினைக்கிறேன் சில சமயம் பாரதி இலங்கையில பிறந்திருந்தால் கூட இன்னும் பொருத்தமாயிருந்திருக்குமோ என்று நான் நினைக்கிறது. அப்படி இலங்கை தமிழ் மக்களுக்காகவே அவன் பாடியது போல பல பாடல்கள் அமைந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில புலம்பெயர்ந்த நாடுகள் இத்தனை திசையில் ஒரு ஒரு தீப்பொறியில இருந்து எத்தனையோ பெரிய தீபங்கள் ஏற்றப்படுவது போல இலங்கை என்கின்ற அந்த தீபத்திலே இருந்து உலக நாடுகளிலே புலம்பெயர்ந்த நாடுகளில் எத்தனையோ தீபங்களை எங்களுடைய இலங்கை நாட்டிலே இருந்து புலம்பெயர்ந்த தமிழ் அன்பர்கள் எங்களுடைய உண்மையான பற்றுக்குள்ள அந்த அன்பர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலேதான் இன்றைக்கு இந்த மாநாடுகள் போன்றவை எல்லாம் நடைபெறுகிறது. அடுத்து இந்த சொற்பொழிவை பற்றி கேட்டீர்கள். உண்மையிலேயே எங்களுடைய யாழ்ப்பாண மக்கள் ஒரு சொற்பொழிவு ஆலயங்களிலே மிகச் சிறப்பாக நடந்து வந்தது என்று பாராட்டினீர்கள். உண்மை. அதுக்கு காரணம் என்னென்றால் ஒரு சொற்பொழிவோ, ஒரு பட்டிமண்டபமோ, ஒரு கருத்தரங்கோ, ஒரு இலக்கிய நிகழ்ச்சியோ, ஒரு நடனமோ அல்லது ஒரு பாட்டு கச்சேரியோ சிறப்பு அடைகிறது என்றால் பாதி வெற்றி அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவர்களுக்கு. ஆனால் மீதி முழுக்க முழுக்க சபையில நடத்துகிறவர்கள் இருந்து கேட்கிறவர்கள் தான் இருக்கு. ஒரு ரசனையே இல்லாதவர்களுக்கு அல்லது இந்த இலக்கியங்களை பற்றி தெரியாதவர்களுக்கு அல்லது சொற்பொழிவை ரசிக்க தெரியாத ஒரு இடத்துல போய் நாங்கள் எவ்வளவு பெரிய வித்துவான்கள், எவ்வளவு பெரிய அறிஞர்கள் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி வெல்லாது. அப்போ உண்மையிலேயே இருக்கின்ற வெற்றிக்கு காரணம், நீங்கள் சொன்ன அந்த காரணம், கோயில்கள் எல்லாம் இவ்வளவு சிறப்பா நடக்கிறதுக்கு காரணம், எங்களுடைய இலங்கை தமிழ் மக்கள் குறிப்பாக யாழ்ப்பாண பட்டி தொட்டி எங்கும் இருக்கிற மக்கள் எல்லாரும் நிறைய படித்தவர்கள், நிறைய சமய புராண இதிகாசங்கள் தமிழ் இலக்கியங்கள்ல கரைச்சு குடித்தவர்கள், பள்ளிக்கூடத்துல படித்தவர்கள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, தாங்களாகவே மரபு ரீதியாக செவி வழியாக புராண படனங்கள் மூலமாக தங்களுடைய வேலைத்தலங்கள்ல எல்லாம் இந்த தமிழ் நூல்களை புராணங்கள் மூலமாக கேட்டு கேட்டு கேள்வியால் தோற்கப்பட்ட செவி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த உணர்வு உள்ள மக்கள் என்பதனாலதான் அந்த சிறப்பு நடந்தது. உண்மையிலேயே அந்த கோயில்கள் எல்லாம் இவ்வளவு வெற்றியாக இந்த நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு காரணம் அந்த உணர்வும் அந்த அறிவும் உள்ள எங்களை யாழ்ப்பாணத்து மக்கள். ஆனால் நீங்கள் சொன்னது போல இப்ப 90க்கு பிறகு நீங்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து போன பிறகு இப்ப வருந்தத்தக்க விடயம் என்னவென்றால் இப்ப இந்த 2000க்கு பிறகு என்றுதான் அதை மிகச் சிறப்பாக சொல்ல வேண்டும். யாழ்ப்பாணத்தினுடைய நிலைமையும் கூட, அது மட்டுமில்லை பொதுவாகவே இலங்கையிலே எல்லா இடத்திலேயும் கோயில்களுக்கு சனம் பெறதே இப்பொழுது மிகவும் மிகவும் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் அவற்றுக்கெல்லாம் இன்றைக்கு கோயிலுக்கு வருவதே குறைவு என்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சிகளை கேட்பார்களும் குறைந்து கொண்டு போறது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்தியாவிலே இருந்து வரக்கூடிய எத்தனையோ தொலைக்காட்சி சேனல்கள், அதுல வருகிற நாடகங்கள் நாடகங்கள் நாடகங்கள், விடிந்தால் இரவு படுக்க போகும் வரையும் நாடகங்களை பார்த்து சினிமாவை பார்த்து கோயிலுக்கு வர வீட்டை விட்டு வெளிக்கிறதே இன்றைக்கு விருப்பம் இல்லாத அளவுக்கு எங்களுடைய மக்களுக்கு ஆகி கொண்டு போகிறது என்பது மிக மிக கவலைக்குரிய விடயம். இன்றைக்கு வெளிநாடுகளிலே சில இடங்களிலே சொல்கிறார்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் எல்லாம் இன்றைக்கு மக்கள் வராமல் அவை இழுத்து பூட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன என்ற ஒரு நிலை இருக்கிறது என்று எனக்கு போற போக்கில் ஒரு பயம் இருக்கிறது. இப்படி கோயில்கள் நிறைய இருக்கின்றன, ஆனால் எங்களுடைய மக்கள் போற எதிர்காலத்தில் இப்படி கோயில்களுக்கெல்லாம் வராமல் போனால் இந்த கோயில்களை நாங்கள் நிர்வகிக்கிறதுக்கு பொருள் இல்லாமல் இவற்றும் அந்த நிலைமை வந்து விடுமோன்ற ஒரு கவலை இருக்கிறது. அந்த கவலையினால அந்த கோயில்ல வளர்கிற கலைகள் எல்லாவற்றுக்கும் இந்த நிலை உண்டு. இந்த 95க்கு பிறகு உண்மையிலேயே யாழ்ப்பாணத்துல ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய காலம் 85 இருந்து 95க்கு இடைப்பட்ட அந்த காலம், குறிப்பாக 90க்கு பிறகு 90-95 அதைத்தான் நான் சொல்வேன். 90-95 கோயில்கள்ல அங்க மின்சார வசதி கிடையாது, யாழ்ப்பாணத்துல மண்ணெண்ணெய் விளக்குத்தான், ஜெனரேட்டர்ல கோயில்ல மட்டும்தான் லைட்டை பார்க்கலாம், கோயில்ல மட்டும்தான் வெளிச்சத்தை பார்க்கலாம், வீடுகள்ல குப்பி விளக்குகள்ல இருந்த எங்களுடைய மக்கள் கோயிலுக்கு போக வேண்டிய சூழல் இருந்தது, நல்ல நிகழ்ச்சிகளை கேட்கக்கூடிய சூழல் இருந்தது. இப்ப வீடுகள் தோறும் வெளிச்சங்கள், மின்சார வசதிகள், டிவி, அதனால இன்றைக்கு இந்த கலைகளும் கொஞ்சம் தொய்ந்து போய் கொண்டிருக்கின்றன நினைக்க உண்மையிலேயே கவலையாக இருக்கிறது.
நிச்சயமாக நிச்சயமாக, அதாவது நீங்கள் சொன்ன அந்த 90களுடைய ஆரம்ப கால பகுதியிலே நாங்களும் உங்களை போன்ற எத்தனையோ அறிஞர்களுடைய குறிப்பாக இந்த கம்மன் கழக மேடைகள் பலவற்றை கண்டு ரசித்திருக்கின்றோம். அந்த காலகட்டத்திலே வயது வேறுபாடின்றி எல்லோருமே இந்த இப்படியான இலக்கிய சொற்பொழிவுகளுக்கு அடிமையாகி விடுவோம். ஆண்டவன் சந்நிதியை அடைந்த பிறகு எங்களுக்கு ஒரு ஆற்றுப்படுத்தும் முகமாக எங்களை ஒரு நல்ல ஒரு அறிவு தேடலுக்கு களத்தை அமைக்கின்ற ஒரு பெரும்பணியை உங்களை போன்ற அறிஞர்கள் செய்திருக்கின்றீர்கள். ஆனால் இன்றைய நிலைமையிலே இந்த நிலைமை மாறுவது மிகுந்த கவலைக்குரிய ஒரு விடயம். அதிலே குறிப்பாக எதுவும் பக்கத்தில் இருக்கும் பொழுது அதனுடைய அருமை தெரியாது, நாம் அதனுடைய இடத்திலிருந்து விலகி தள்ளி இருக்கும் பொழுது தான் இன்னும் அதனுடைய அருமை தெரியும் என்பது போல இன்றைக்கு புலம்பெயர்ந்த மண்ணிலே இருக்கின்ற மக்களுக்கு தமிழ் மீதும் எங்களுடைய பக்தியின், அதாவது குறிப்பாக எமது சமயம் மீதான தேடலும் காதலும் இன்னும் இன்னும் அதிகமாகி கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு வழிபாடு தான் இந்த திருக்குறள் மாநாடு. இந்த திருக்குறள் மாநாட்டுக்கு உங்களை அழைத்த பொழுது அந்த அழைப்பை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள்?
எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. ஏனென்றால் நாங்கள் எவ்வளவுதான் தாய் நாட்டிலே இந்த நாள் முழுக்க இன்று கூட எனக்கு தமிழ்ச்சங்கத்தில் நிகழ்ச்சி இருக்கிறது, இன்னும் அரை மணி நேரத்தில் அது ஆரம்பமாக இருக்கிறது. ஆனால் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு சென்று எங்களுடைய தமிழ் மக்களை சந்தித்து அவர்களுக்கு இந்த செய்திகளை சொல்கின்ற பொழுது அதில் கிடைக்கிற ஆனந்தம் பேரானந்தம். அதே போலதான் மாத்தலை சோமு அவர்கள், அவர்கள் மிக 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 முக்கியமான பணி இந்த மாநாட்டுக்காக அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். மாத்தலை சோமு ஐயா அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு போன்ற வருஷத்துக்கு முன்னாலே அவர்கள் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது நான் மிக மிக மகிழ்ச்சி அடைந்தேன். பேராசிரியர் சண்முகதாஸ் போன்றவர்கள் மூலமாக அவர்கள் என்னை தொடர்பு கொண்டிருந்தார்கள். இந்த ஆஸ்திரேலியாவிலே நடக்கின்ற இன்றைக்கு ஆஸ்திரேலியா மிக மிக முக்கியமான எங்களுடைய இந்திய நாட்டிலே இருந்தும் இலங்கை நாட்டிலே இருந்தும் தமிழ் மக்கள் நிறைய சென்று வாழ்கின்ற மிகவும் மிகவும் போற்றத்தக்க ஒரு புண்ணிய பூமியாக எங்களுடைய மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நிறைய ஆலயங்களை எல்லாம் அமைத்து நிறைய மன்றங்களை அமைத்து சங்கங்களை அமைத்து இந்த தமிழ் பணி செய்து வருகிறது. இன்றைக்குமே மறக்க முடியாது இந்த ஆஸ்திரேலிய தமிழ் சங்கம் என்று நினைக்கிறேன், ஆஸ்திரேலிய தமிழ் அசோசியேஷனும் தமிழோசை இந்த சஞ்சிகையும் உங்களை போன்ற இந்த ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாவரம் போன்றதையும் இணைஞ்சு இதை செய்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. அதிலே துர்க்கைமன் ஆலய மண்டபத்திலே சிட்னியிலே இந்த மிகச்சிறந்த இந்த இரண்டு நாள் திருக்குறள் மாநாடு உண்மையிலேயே தேமதுர தமிழோசை உலகெங்கும் பரவும் வகை செய்ய வேண்டும் என்று பாரதி சொன்னது போல, கம்பன் சொன்னது போல, இன்று முழு தென்தமிழ் இயம்பி இசைக்கொள்வோம் என்று சொன்னது போல இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த அனைவரை மிக 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 பாராட்ட வேண்டும். இது இப்ப அங்க நடக்கிறது மட்டும் இல்லையா, இதில் ஒரு பெரிய நன்மை இருக்கு. இது பத்திரிகைகள்ல வருகின்ற பொழுது, பத்திரிகைகள் இந்த செய்திகள் வருகின்ற பொழுது, ஊடகங்கள்ல வருகின்ற பொழுது, லண்டன்ல, கனடால, ஜெர்மன், பிரான்ஸ், இன்னும் எத்தனையோ நாடுகள், ஏன் இலங்கையில, இந்தியாவில இருக்கிறவர்கள் இதை அறிகின்ற பொழுது ஒரு பெரிய உத்வேகம் கொள்கிறார்கள், பெரிய உத்வேகம் கொள்கிறார்கள். நாங்களும் இப்படி நடத்த வேண்டும், ஆஸ்திரேலியா தமிழ் மக்கள் எவ்வளவு உணர்ச்சியோடு எவ்வளவு சிறப்போடு இதை நடத்துகிறார்கள், ஆகையினாலே நாங்களும் இதை நடத்த வேண்டும் என்று செய்தி வழியாக அவர்கள் கேட்கின்ற பொழுது அவர்களும் உத்வேகம் கொள்கிறார்கள். இப்படி ஒரு உயர்ந்த இலக்கியத்துக்கு, தமிழுக்கு பெருமை சேர்த்த வள்ளுவனுக்கு நல்ல இலக்கியத்தை தெரிவு செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே மிக மிக பாராட்டுகிறேன், மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் என்னை இந்த ஆஸ்திரேலிய திருக்குறள் மாநாட்டுக்கு அழைத்த கணத்திலிருந்து இந்த நிமிஷம் வரையும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் எதிர்பார்ப்போடும் இருக்கிறேன். என்றவரை மிகச்சிறப்பாக இந்த மாநாட்டை நடத்துவதோடு அங்கே இருக்கின்ற ஆலயங்களிலேயும் சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்ற ஒரு விருப்பமும் எனக்கு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் சங்கத்தையும் நான் சந்திக்க வேண்டும், அவர்களோடு உரையாட வேண்டும் என்று விரும்புகிறேன். அது மட்டுமில்லை, என்னுடைய தாயகத்து, என்னுடைய சொந்த ஊர் காரைநகர் மக்களும் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவர்களையும் நான் சந்தித்து உரையாட விரும்புகிறேன். இன்னும் ஏனைய தமிழ் இலக்கிய மன்றங்களிலே கூட வாய்ப்பு கிடைத்தால் எங்களுடைய தமிழை பங்கிட்டு கொண்டு அங்கே இருக்கிற இளம் பிள்ளைகளுக்கு இலக்கியத்தை சுவைப்பது எப்படி, இலக்கியத்தோடு வாழ்வது எப்படி, தமிழ் நோயை எப்படி ரசிப்பது, தமிழ் இலக்கணம் கட்டு கடுமையானதா அப்படி சொல்வது போல இல்லை என்கின்ற உண்மைகளை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகையினாலே மிக மிக ஆவலாக இந்த ஆஸ்திரேலிய இந்த திருக்குறள் மாநாட்டை மிகவும் ஒரு பொன்னான வாய்ப்பாக நினைப்பதோடு மட்டுமில்லாமல் இது வெற்றி பெற வேண்டும், எல்லோரும் ஒன்று கூடி மிகச்சிறந்த ஒரு இலக்கியத்தினூடாக தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டும், தமிழ் சமூகத்திற்கு நாங்கள் பயன்பட வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு நான் காத்திருக்கிறேன்.
மிகுந்த மகிழ்ச்சி ஐயா, அதே எதிர்பார்ப்போடு தான் நாமும் இங்கே உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் ஐயா. அதில் குறிப்பாக காரைநகர் மண் என்று நீங்கள் சொன்னீர்கள், வேடிக்கையாக சொல்வார்கள், எங்களுடைய ஊரிலே சொல்வார்கள், காரைநகர் ஆட்களுக்கு பக்தி என்றால் ஒன்றுமே கண்ணில் நிற்காது, அவ்வளவுக்கு மிகுந்த பக்தி மான்களாக இருப்பார்கள் என்று நீங்கள், அதாவது அந்த மண்ணின் மைந்தன் சொல்லுங்கள், அந்த அந்த பக்தி மீது, அதாவது குறிப்பாக இந்த சமயம் மீது அளவற்ற காதல் காரைநகர் மக்களுக்கு இயல்பாகவே வருவதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
ரொம்ப நல்லது ஐயா, உண்மையிலேயே அந்த ஊர் மக்களினுடைய அந்த வாழ்க்கை முறை அங்கே மிகவும் கட்டுச்சிட்டாக, குடும்பத்துக்குள்ளேயே திருமணமும் செய்து தங்களுக்குள்ளேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டும் சுத்தவரே எல்லாம் ஆலயம், எல்லாம் ஆலயம், அந்த ஆலயங்களோடு அவர்கள் வாழ்க்கை அமைச்சதனால அவர்களுக்கு இந்த பக்தி இயல்பாக அந்த ஊர் இருக்கு என்று நான் சொல்கிறேன். இன்றைக்கும் கூட நீங்கள் சொன்னது 100% சரி, புலப்பெயர்வும் நடந்திருக்கு, இடப்பெயர்வும் நடந்திருக்கு. புலப்பெயர்வு என்பது சொந்த நாட்டை விட வெளியில் போவது, இடப்பெயர்வு என்பது சொந்த நாட்டுக்குள்ளேயே தாங்கள் வாழ்ந்த கிராமத்தை விட்டு தூரத்தில் இருக்கிற இடங்கள்ல சென்று சென்று வாழ்வது. அப்ப இந்தியாவோட காரைநகர் மக்கள் இலங்கையில ஒவ்வொரு இடங்கள்ல போனாலும், இங்க வவுனியா, நான் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்க வவுனியா, கொழும்பு, ஏன் பசறை, கண்டி, காலி, எல்லா இடத்திலையும் காரைநகர் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் எந்த ஊருக்கு அவர்கள் போய் வாழ்ந்தாலும் அங்கே இருக்கிற கோயில்லையும் அங்கே இருக்கிற குருக்கள் மேருக்கும் ஒரு நடுக்கம் வரும். காரைநகர் மக்களா, ஐயோ இவர்கள் மிக கவனமாக இந்த விழாக்களை நடத்துவார்களே, சட்டியான செட்டு பார்ப்பார்களே, சட்டியான பூச முறைகள்ல மிக கவனமா இருப்பார்களே, திருவிழாவில கொஞ்சம் கூட அபிஷேகம் வேண்டாம், இத்தனை சரியா நடக்கவனும் இத்தனை மாதிரி இருக்கவனும் என்று இறுக்கமா இருப்பார்களே என்று இன்றைக்கும் நான் பல இடங்கள்ல நான் சொல்ல கேள்விப்பட்டு பெருமைப்பட்டிருக்கிறேன். என்றால் இந்த ஆகம விதிகளை, கிரிய முறைகளை சட்டியான முறையில அனுஷ்டிக்க வேண்டும் என்பதுல காரைநகர் மக்கள், அதுவும் சைவ பெருமக்கள் மிக மிக இறுக்கமாக இருக்கிறார்கள். இந்த காரைநகர் மண்ணினுடைய அந்த நிலப்பாங்கு காரணமாக, விவசாயம் பெரிய அளவிலே போகாத காரணத்தினாலே எல்லோரும் அதிகமானவர்கள் வர்த்தகத்தை தங்களுடைய ஜீவனோபாயமாக கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த இடப்பெயர்வு புலப்பெயர்வு, முந்தையே காரைநகர்லேயே மிகப்பெரிய கல்விமான்களும் மிகச்சிறந்த பிள்ளைகள் படிக்கிற அந்த சிறப்பு நடந்தது. இப்ப காரைநகர் எங்கு போனாலும், இலங்கையில எந்த பகுதியில ஓஎல்ஏஎல் ரிசல்ட்ஸ், ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்ஸ் வந்தாலும் அந்தந்த ஊர்களில் இருக்கிற முதல் வருகிற மாணவர் மாணவிகளுக்குள்ள காரைநகர் பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இப்ப இந்த கல்வியில மிக மிக உயர்வாக அவர்கள் ஆகி கொண்டிருக்கிறார்கள். கல்வி அந்த அந்த இந்த இடப்பெயர்வுனாலே புலப்பெயர்வுனாலே அந்த கல்வியிலே மிக உயர்ந்த இடத்தை பெற்றுக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, காரைநகர் மக்களினுடைய அந்த உறைந்த சைவப்பத்தை கல்லடி வேலன் என்கின்ற எங்களுடைய அளவட்டியிலே இருந்த ஒரு மிகப்பெரிய கல்லடி வேலர் பாடிய ஒரு பாடல் தான் எனக்கு இன்னும் ஞாபகம் வருகிறது. காரைதீவு சோறும் கடுகடுத்த பச்சடியும் ஊராருக்கன்று உவப்பிள்ளை சீரார் தங்கோடை சைவன் சமைத்த கரிசோறு எங்கே போய் காண்பேன் இனி என்று அந்த தங்கோடை சைவன் என்று காரைநகர் மக்களை அந்த அந்த சமய பக்தியோடு அந்த உரைப்போடு அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டின பாடலையும் நான் உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்த.
அருமை அருமை அருமை, உண்மையிலேயே அந்த பாடலை இந்த வேளையிலே பகிர்ந்து கொண்டது வெகு சிறப்பாக இருந்தது ஐயா. நிறைவாக, அதாவது என்னுடைய கணிப்பின்படி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக சமய இலக்கிய சொற்பொழிவுகளை ஆற்றி வருகின்றீர்கள். உங்களுடைய இந்த வாழ்க்கையிலே, இந்த சமூக பணியிலே மறக்க முடியாத ஏதாவது ஒரு அனுபவம், அதாவது ஏராளமான அனுபவங்கள் உங்களுக்கு கிட்டியிருக்கும், ஆனால் இந்த சொற்பொழிவு அனுபவங்களிலே மக்களிடமிருந்து கிடைத்த ஏதாவது ஒரு அனுபவத்தை இந்த வழியிலே பகிர்ந்து கொள்ள முடியுமா?
இந்த சொற்பொழிவு துறை என்பது நான் இறைவன் கொடுத்த ஒரு ஒரு வரமாக நினைக்கிறேன். அந்த தமிழை இப்படி விதமாக பேச முடிகிறது என்று பல பேரெல்லாம் ஆச்சரியப்படுகின்ற பொழுது, என்னை பெற்றவர்களுக்கும் என்னை இந்த உலகத்துக்கு படைத்த இறைவன் மீதும் என்னை வளர்த்த கம்பன் கழகம், தமிழ்ச்சங்கம், எங்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் நான் நினைத்து பெருமைப்படுவது உண்டு. ஆனால் இவ்வளவு இத்தனை வருஷத்துல கிட்டத்தட்ட 10,000 சொற்பொழிவுகளுக்கு மேலே நான் நிகழ்த்தி இருக்கிறேன், 1,000 பட்டி மண்டபங்களுக்கு மேலே நான் நிகழ்த்தி இருக்கிறேன், 500 கட்டுரைகளுக்கு மேலே எழுதி இருக்கிறேன். இவற்றையெல்லாம் நினைக்கின்ற பொழுது மறக்க முடியாத சம்பவம் என்று நிறைய உண்டு, நிறைய உண்டு. நாங்கள் ஆரம்பத்திலே பேச தொடங்குகிற காலத்திலே எல்லாம் நான் ஒரு விளையாட்டுத்துறை ஆசிரியராகத்தான் என்னுடைய கல்லூரியினுடைய என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். தொழில் வாழ்க்கையை ஒரு ஆலயத்திலே, யாழ்ப்பாணத்திலேயே நான் சொற்பொழிவாற்றி கொண்டிருந்த பொழுது, இப்ப எல்லாம் ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் பேச வந்துட்டார்கள் என்று ஒரு ஒரு விரிவுரையாளர் ஒருவர், நான் முதல் நாள் பேசியதுக்கு அடுத்த நாள் அவர் அதே ஆலயத்திலே பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டு உரையாற்றினார். அதை கேட்ட உடனே என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய நண்பர்கள், கம்மங்களத்தவர்கள் எல்லாம் கோவப்பட்டார்கள். ஆனா நான் அவர்களெல்லாம் அமைதிப்படுத்தி விட்டு இவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய தகுதியை வளர்த்து காட்ட வேண்டும் என்று மிக 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 நான் என்னுடைய கல்வியை புலமையை உயர்த்தி மிகச்சிறப்பாக பிஏ ஹானர்ஸ், எம்ஃபில் போன்ற பட்டங்களை எல்லாம் பெற வேண்டும் என்று அது எனக்கு ஒரு உற்சாகமா இருந்தது மட்டுமல்ல, எங்களை கம்பன் கழகத்திலேயே சொல்வார்கள், தேடி 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 சேர்க்கிறது போல ஒவ்வொன்றையும் தேடி பாடல்களை பாடமாக்கி நாங்கள் போகிற இடத்துல அவர்களுக்கு ஒரு நாளும் இவங்களை நம்பி வருகிறவர்களுக்கு ஒரு செகண்ட் கூட அவர்களை வீணடிக்க கூடாது என்ற எண்ணத்திலே நிறைய சேர்த்து படித்து நிறைய மனனம் செய்து அதை சொல்கிற ஒரு பாணியை நான் இன்றைக்கும் கை கொண்டிருக்கிறேன். வெளிநாடுகளிலே பல இடங்களிலே பெற்ற அனுபவங்கள், தமிழ்நாட்டிலே எத்தனையோ இடங்களிலே நான் சொற்பொழிவாட்டி இருக்கிறேன். அந்த இடங்களில் எல்லாம் அந்த மிகச்சிறப்பாக அந்த பேச்சு பேசி எங்களுக்கே தெரியும் அந்த மீட்டர் பிடி வர்றதுன்னு சொல்றது, மீட்டர் பிடி வர்றது, அதாவது எங்களுக்கே எங்களை பேச்சு ரசிக்கின்ற பொழுது வர்ற ஆனந்தம் இருக்கே அதுக்கு இந்த உலகத்துல விலையே கிடையாது. அப்படி பல அனுபவங்களை பெற்றிருக்கிறேன். எனக்கு இந்த இந்தியாவிலே நான் சென்னையிலே சென்னைக்கு பக்கத்திலே பாடி என்கின்ற இடத்திலே ஒரு திருமுறை மாநாட்டுக்கு சென்று பேசிக் கொண்டிருந்த பொழுது சுந்தரர் நான் இன்னும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டு அறிஞர்கள் மலேசிய அறிஞர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது சுந்தரரை பற்றி நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்படி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மிக 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 வயது முதிர்ந்த ஒரு 102 வயசு இருக்கும் ஒருவரை பிடித்து மேடைக்கு ஏற்றி கொண்டு வந்தார்கள். அப்படி ஏற்றி கொண்டு வருகின்ற பொழுது எல்லோரும் என்ன நடக்கிறதோ என்று நினைச்சார்கள். அவர் வந்து அந்த சுந்தரரை பற்றி நான் பேசி முடித்து உடனே இன்ன வந்து கட்டி பிடிச்சு ஆனந்த கண்ணீர் விட்டு இப்படி சுந்தரரை பேசியதை நான் கேட்டதே இல்லை என்று அந்த இந்திய காசுல 1001 எனக்கு மேடையில வச்சு தந்தார். ஒரு 9:30 இருக்கும், அது வாழ்க்கையில மறக்க முடியாது. இன்றைக்கும் அந்த காசை நான் கவனமா வச்சிருக்கிறேன். அப்படி நிறைய அனுபவங்கள் சில சமயத்துல கவலையும் வரும், துன்பமும் வரும், கழுத்தறுப்புகளையும் சந்திக்க வேண்டி வரும், பாராட்டுகளையும் சந்திக்க வேண்டி வரும். ஆரம்பத்துல வளர்கின்ற பொழுது நாங்கள் வளர்ந்து உயர்வோம், மேல போக 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 அந்த 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 வளர்த்தவர்களே கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கிற நிலைகளை எல்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். ஆகவே இவற்றை எல்லாம் தாண்டி இவையெல்லாம் நல்ல அனுபவம் இருக்கு, கசப்பான அனுபவங்களும் இருக்கு, ஆனால் வெற்றி மட்டும் நிலைக்கும். அதுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
நிச்சயமாக நெகிழ்வான பல அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். இவற்றையெல்லாம் அதாவது உங்களுடைய அனுபவங்கள் மற்றும் உங்களுடைய அறிவு இவற்றையெல்லாம் நாங்கள் அடுத்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே கண்டு தரிசிக்கப் போகின்றோம். அந்த வகையிலே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ் ஓசை ஆஸ்திரேலியா சஞ்சிகைக்கும் குறிப்பாக இந்த திருக்குறள் மாநாட்டை நடத்துகின்ற அறிஞர் பெருமக்களுக்கும் உங்களோடு இணைந்து கலந்து சிறப்பிக்கின்ற தமிழகத்து அறிஞர்களுக்கும் இந்த வேளையிலே எமது நன்றிகளையும் அத்தோடு உங்களை வருக வருக என்று இந்த வேளையிலே வரவேற்கின்றோம்.
மிக்க மகிழ்ச்சி பிரபாகர் என்ற பிரபாகர் நான் ஒரு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். பிரபாகர் என்ற சொல்லுக்கு கையிலே ஒளியை உடையவர் என்று பொருள். அதே போல நீங்கள் உங்களுடைய இனிய குரலிலே ஒளியோடு இவ்வளவு நேரமும் சிறப்பாக இந்த ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாமதத்திற்காக இந்த செவ்வி கண்டமைக்காக என்னுடைய நன்றிகள். நானும் மிக 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 தாய்நாட்டில் இருந்து வருகிறவன் என்ற முறையிலே இந்த திருக்குறள் மாநாட்டை அகில உலக ரீதியிலே நடத்துகின்ற தமிழோசை சஞ்சிகை அதோட சம்பந்தப்பட்ட அனைவரும் அனைவருக்கும் 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 மாத்தளை சோமுக ஐயா உட்பட்ட இன்னும் அனைத்து கலைஞர்கள் அறிஞர்கள் இந்த மாநாட்டை நடத்துகிறவர்கள் அனைவருக்கும் இதிலே வந்து அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். ஆஸ்திரேலியாவிலே இருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் வந்து கலந்து இந்த மாநாட்டை மிகச் சிறப்பாக வெற்றியாக்கி தர வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும் என்று மனப்பூர்வமாக கேட்டு தமிழோசை சஞ்சிகையை மீண்டும் வாழ்த்தி உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி பிரபாகர்.
நன்றி நன்றி வணக்கம்.